ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் தகர வித்யா அப்படின்னு ஒரு முக்கியமான பதிவு பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான பாடம் இது. ஏன்னா தகர வித்யா அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சிறிய வெளி ஆகாயம் இருக்கு இல்லையா, அந்த தகரம் இருந்தால் நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அது இல்லைன்னா நமக்கு உலகம் இல்லை. அதுதான் நமக்குள்ளே இருந்து நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வைபவமாக அந்த தகரம் இருக்குது. இப்போ அந்த தகரா அப்படிங்கிற ஒரு வெளி, வெட்ட வெளி இருக்கு இல்லையா, அது நமக்குள்ள எங்க இருக்கு, பத்தாம் வாசல் என்று சொல்லக்கூடிய உச்சந்தலையில பிரம்மரந்திரத்துல இருக்கிறது. இப்போ அது வந்து இந்த உடம்புல இருந்து கொண்டு இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த உடம்பை இயக்குது. இந்த உடம்புக்கு அதுக்கு வந்து உயிர்னு பேர் வச்சிருக்கோம், பிராணன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம், மனசுன்னு பேர் வச்சிருக்கோம். இப்படி பல பரிமாணங்கள்ல அதை பயணம் பண்ணோம். அது ஒரு எல்லையில்லாத ஆற்றலாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்ச வைபவத்தை விளையாடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் தகரம், வெளி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இப்போ அந்த தகரம்ங்கிற இடம் வந்து நம்ம சயின்டிஃபிக்கலாக விஞ்ஞான ரீதியாக அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பீனியல் சுரப்பி தான் அந்த இடம். நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய பீனியல் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. சயின்ஸ் வந்து அதை வந்து ஒரு முக்கியமான சுரப்பியாக சொல்லுது. அந்த சுரப்பியிலிருந்து ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவத்துக்கு பேர் வந்து டோப்பமைன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கு ஆங்கில மருத்துவம் சயின்ஸ். அப்போ அந்த டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து நம்ம தலையில் சுரக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அது எந்த அளவுக்கு நமக்கு சுரந்து சுரந்து நம்ம ரத்தத்தில் கலந்து கலந்து நம்மளை பக்குவப்படுத்துதோ அந்த அளவுக்கு மனசு வந்து லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், மைண்ட் வந்து அப்டேட் ஆகும். அது வந்து பிறந்த குழந்தைக்கு உடனே சுரக்காது. அது கொஞ்சம் குழந்தை பெருசாக தான் அந்த குழந்தையினுடைய மூளை வளர வளர தான் அந்த சுரப்பியும் வந்து தூண்டப்பட்டு தூண்டப்பட்டு அது சுரந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த சுரக்கிற சுரப்பி வந்து எக்ஸஸாகவும் சுரக்கக்கூடாது, சுரக்காமல் ட்ரையாகவும் போகக்கூடாது. அது ஒரு மாதிரி நார்மலாக சுரந்துட்டு இருந்தால் தான் நாமளும் நார்மலாக இருக்க முடியும். ஒரு அப்நார்மலாக அது போச்சுன்னா வேறு வேறு பின்விளைவுகள் வரும். அதாவது மன ரீதியாக பாதிப்புகள் வரும், உடல் ரீதியாக பாதிப்புகள் வரும். இதெல்லாம் வந்து டோப்பமைன் சுரப்பி சுரப்பதற்கான ஒரு பக்குவத்தை உடம்பு உண்டாக்கி வச்சிருக்கு, இயற்கையை அப்படி உருவகப்படுத்தி வச்சிருக்கு. அது இறைவனுடைய திருவிளையாடலாம் நம்ம பார்க்குறோம் சாஸ்திரங்களில் பார்க்கும்போது. இப்போ நாம் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் தகர வித்யானுடைய மூன்றாவது பகுதிக்குள்ளே இருக்கிறோம். இப்போ பூமிக்குள்ளே ஒரு புதையல் மாதிரி, இப்போ பூமியை வந்து நம்ம தோன்றுறோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகள், வைரக்கற்கள், வைடூரியங்கள், நவரத்னங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு புதையல் கிடைச்சிடுச்சு நமக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லையா. இப்போ அந்த சந்தோஷத்தின் மூலமாக நம்ம என்ன நினச்சிக்கலாம், இப்போ எவ்வளோ பெரிய புதையல் கிடைச்சிருக்கு, கோல்டு இருக்குது, நிறைய கோல்டு காயின்ஸ் இருக்குது, அப்புறம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் பார்த்தா இதை வச்சு நம்ம என்ன வேணால் வாங்கலாம், ஒரு பெரிய பங்களா வாங்கலாம், ஒரு கப்பல் வாங்கி ஓட்டலாம், முடிஞ்ச ஒரு ஃப்ளைட்டு கூட வாங்கி விட்டுறலாம். ஏன்னா அவங்க பஸ்ஸு தானே ஓட்டுறான், நம்ம ஃப்ளைட்டே ஓட்டுவோம் அப்படின்ட்டுலாம் அந்த ஆசை மனசுக்குள்ளே ஓடும். ஏன்னா அவ்வளவு பொருட்கள் நம்ம இடத்துல வந்து குவிந்து கிடக்குது, ஒரு பொக்கிசம் பூமியில் தோண்டி கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ தோண்டி கிடச்சிதுன்னா உங்களை கவர்மெண்ட் விடாது, பிடுங்கிக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி தோண்டி நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு உடனே இப்படிலாம் கற்பனை போக முடியாது. அதை அடையலாம், இதை அடையலாம், இப்படி வாங்கலாம், அப்படி அனுபவிக்கலாம், காரு, பங்களா, வீடு, சொகுசான வாழ்க்கை, வெளிநாட்டு டூரு, இப்படியே நமக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும், பணம் நிறைய இருந்ததுன்னா, சொத்து சுகமெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு நம்ம மைண்டு சிந்தனை பண்ணுது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு புதையல் வெளியே இல்லை உண்மையிலேயே. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அப்படி தேடி வெளியே அடையக்கூடிய புதையல் வந்து வெளியே இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதுதான் உயிராய் உணர்வாய் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு என்னென்ன சாதிக்க வேண்டுமோ, இந்த புற உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகள் அனைத்தையும் அந்த அகவெளியில் அந்த இறைவனை தியானிப்பதன் மூலம் அடைய முடியும் அப்படின்ட்டு இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய தகர வித்யா ஒரு உத்தரவாதம் கொடுக்குதுங்க. மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது. அப்போ நீங்கள் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் அப்படிங்கிறது எங்கேயோ வெளியில் நமக்குள்ளே தான் இருக்கார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனை நம்ம தியானிப்பதன் மூலமாக அடைய முடியும். அப்போ அந்த இறைவன் எப்படி இருக்கிறான், அந்த கேள்வி தான் அடுத்த கேள்வி. இப்போ நம்ம இத்தனை நாள் நம்ம எப்படி நினச்சிட்டு இருந்தோம், இறைவன்னா எவ்வளோ வெளியே இருக்கிறான், அது விநாயகராக இருப்பாரா, முருகராக இருப்பாரா, சிவபெருமானாக இருப்பாரா, இல்லை பெருமாளாக இருப்பாரான்ட்டு நம்ம பல கற்பனையான உருவங்களில் கடவுள் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கற்பனையான உருவங்களில் கடவுள் வழிபாடு பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன ஒழுங்காக பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். ஏன்னா விநாயகர்கிட்ட போய் கும்பிடுவோம், ஒன்றும் நடக்காது, அட போப்பா உனக்கு சக்தி பத்தலை, உங்கள் அப்பா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சிவபெருமான் கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைப்போம். அப்புறம் அங்கேயும் ஒன்றும் நடக்காது, சிவபெருமானும் ஒன்றும் செவி சாய்க்க மாட்டேங்கிறாரு, சரி அம்பாள் கிட்ட போகலாம் அப்படின்ட்டு அடுத்த அம்மன் கோயிலாக போயிலாம் சுற்றுவோம். ஏன்னா இப்படி தான் நம்ம மனோபாவம், அதாவது கடவுள் அப்படின்னு நிறைய கடவுள்களை நம்ம உருவாக்கி வச்சுருந்தாலும் அந்த கடவுள் தன்மையின் மீது ஒரு பூரணத்துவம் ஒரு முழுமையான நம்பிக்கை வருவதில்லை, பெரும்பாலான மனிதர்களுக்கு வருவதில்லை. அதனால் கோயில் கோயிலாக சுற்றுவாங்க, ஒவ்வொரு கடவுளாக மாற்றுவாங்க, அப்புறம் ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டா அந்த கடவுள் அருள் புரிவாராங்கிற நம்பிக்கை இல்லாதனம். இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு சாமி அறையில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமி இருக்கும், மகாலட்சுமி பொண்ணை கொடுப்பா, கலைவாணி கல்வியை கொடுப்பா, தேவி வந்து சக்தியை கொடுப்பா அப்படின்ட்டு மூன்று சக்திகளை வச்சுக்கிட்டு எனக்கு உடல் பலம் வேணும், ஞானம் வேணும், செல்வம் வேணும் அப்படின்ட்டு மூன்று தேவதைகளை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. போதுமான இல்லை, அடுத்து சிவபெருமான் நாராயணன் முருகன் விநாயகன்ற ஒரு பெரிய கூட்டத்தையே அதை வச்சு வீடு பூரா உருவங்களாக விக்கிரகங்களாக ஃபோட்டோக்கெல்லாம் வச்சு வச்சு வழிபாடு பண்ணுறோம். ஏன்னா நமக்கு எந்த சாமி மேலேயும் ஒரு நம்பிக்கை கிடையாது, முழுமையான நம்பிக்கை கிடையாது. சும்மா கும்பிட்டு பார்க்கலாம், வந்தால் வருது, இந்த சாமி பண்ணலாம் அந்த சாமி பண்ணட்டுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த மாதிரி புற வழிபாடுகள் வந்து கடவுள் தன்மைக்குள்ளே நம்மளை கொண்டு போகாது. கொண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா அந்த பற்று, வெளி விஷயங்களில் விவகாரங்களில் பற்று இருக்கிறதுனால மனசு என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டே இருக்கும், சாமி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சாமி மட்டும் மாற்றுறது இல்லைங்க, மதம் கூட மாறிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சாமிகளெல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு கிறிஸ்டியானிட்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அந்த மாதிரி சாமியெல்லாம் ஒன்றும் அருள் புரியாது, நீங்கள் இயேசுவை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும், நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், சர்ச்சில் வந்து வழிபாடு பண்ணவங்கெல்லாம் மிகப்பெரிய பணக்காரராக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இவர் பொருளாதார சிக்கல் இருப்பார், சரி நம்ம எதுக்கும் மதம் மாறிடலாமா, இயேசுவை கும்பிட்டா எல்லாம் வந்துருமா அப்படின்ட்டு இயேசுவை கும்பிட்றதுக்காக போய் சர்ச்சுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் போய் வருவார் சண்டே சண்டே, அப்புறம் ஒரு நாள் வந்து மதம் மாறிடுவார். அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து மதம் மாறுறது, கடவுளை மாற்றுவது இப்படி எல்லாம் இருக்காங்கன்னா என்ன காரணம், புற உலகத்தில் அவங்க எதையாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்க மாட்டேங்குது, கடவுள் அதை நடத்தி வைக்க மாட்டேங்கிறாரு. ஏன் நடத்தி வைக்க மாட்டேங்கிறாரு, நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இங்கே கடவுளே நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம மைண்டு தான் கடவுள், நம்ம அறிவு தான் இறைவன் அப்படி இல்லை, அதை நம்ம கவனிக்காமல் நம்ம மனம் போன போக்கில் ஆசைகளில் அல்லல் வயப்பட்டு எதை எதையோ அடைய பார்க்குறோம். அதில் அடையிறதுக்கான முயற்சியும் எடுக்கிறதில்ல, பயிற்சியும் எடுக்கிறதில்ல, அப்படியே நம்ம நினச்சா வந்துடணும்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சா வர்றது வந்து என்ன, இந்த கற்பக மரம் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள், கற்பக மரத்தடியில் போய் ஒருத்தன் படுத்துக்குவான், படுத்துக்கிட்ட உடனே அவனுக்கு டயர்டு, அதாவது அந்த காட்டில் நடந்து போன கஷ்டத்தில் அப்படியே மரத்தினுடைய நிழல் அப்படியே படுக்கிறவனுக்கு நல்ல ஆனந்தமாக இருக்குது, இதமான காற்று அருமையாக இருக்குது, இந்த கிளைமேட்டு இந்த சுச்சுவேஷன் இந்த அட்மாஸ்பியர், ஒரு கட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். உடனே டக்குன்னு ஒரு கட்டில் வந்துடுது அந்த இடத்துல, அந்த கட்டில் மேலே ஏறி படுத்துட்டான், வெறும் கட்டில் கிடச்சிருக்கு, இதில் மெத்த தலகாணி எல்லாம் இருந்தால் இன்னும் சொகுசாக இருக்குமேன்னு நினைக்கிறான். அடுத்த வினாடி அதில் கட்டில் மேலேயே மெத்த தலகாணி வந்து அந்த தலகாணி கட்டில் மேலே ஏறி படுத்துட்டு இருக்கான், சொகுசாக படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது, கட்டில் வேணும்னு கேட்டால் கட்டில் வந்தது, அந்த வெறும் கட்டில் வந்து பிரயோஜனம் இல்லை, அதில் மெத்தையும் தலகாணி இருந்தால் இன்னும் சொகுசாக இருக்கும்னு நினச்சி உடனே மெத்தையும் தலகாணி வந்துருச்சு, பரவாயில்லையே ஆனால் இது நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு பொண்ணு அப்படியே கால் எழுத்தி விட்டான்னா இன்னும் சுகமாக தூங்கலாமே அப்படின்னு நினைக்கிறான். உடனே அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துடுறா, அவள் வந்து கால் எழுத்தி விட்றான், இவனுக்கு தலகால் புரியலை, என்னடா அருமையாக இருக்குது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதே, ஆனால் என்ன கொஞ்சம் பசியாக இருக்குது, ஏதாவது நல்ல அரிசுவை உணவு கிடைச்சா சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம், நிம்மதியாக தூக்கம் வரும்னு நினைக்கிறான். உடனே விதவிதமான சாப்பாடுகள்லாம் வந்துடுது. அப்போ என்ன, இங்கே கற்பக மரத்துக்கு அடியில் நீங்கள் படுத்துக்கிட்டு என்னென்ன கேட்குறீங்களோ அதை பூரா அந்த மரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கொடுத்துக்கிட்டே இருக்கிற மரத்து கதையில் அவன் கடைசியில் என்ன பண்ணுவான்னா இப்படி ஒவ்வொன்றும் அனுபவிப்பான், அந்த சாப்பாடு வரும், சாப்பாடு சாப்பிட்ருவான், ஒரு பொம்பளை வந்து கால் அழுத்தி விடுவான், அப்படியே அழகாக சொகுசாக இருக்குன்னு தூங்குவான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சு நிறைவாகி தூங்கும்போது திடீர்னு ஒரு பயம் வந்துடும். என்ன பயம் வந்துடும்னா, நம்ம இப்படி ஒரு காட்டில் படுத்துட்டு இருக்கோம், இப்போ திடீர்னு ஒரு புலி வந்தால் நம்மளை கொண்டுடுமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுவும் நடந்துடுது, திடீர்னு ஒரு புலி வந்துடுதுங்க, அவனை அப்பயே கொண்டுடுது. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு செகண்டு தான், கொஞ்ச நேரம் அனுபவிச்சான், அவனுக்கு கட்டில் மெத்த ஒரு பொண்ணு சுகம் கால் அழுத்தி விடுறது, அப்புறம் விதவிதமான உணவுகள். ஆனால் புலி வந்த உடனே புலி தன்னை கொன்னுடும் நினைச்சான், புலி உண்மையிலேயே கொன்னுடுச்சு இல்லையா. இப்படி ஒரு நிகழ்வு உண்மையிலேயே நடந்தால் நல்லா இருக்குமா, சுவாரஸ்யமா இருக்கும் இல்லை? இப்படி ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இப்படி கேட்கறதெல்லாம் கொடுத்தா. ஆனால் உண்மையிலேயே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு கற்பக விருட்சம் நம்மிடத்திலேயே இருக்கிறது, நம்மிடத்திலேயே இருக்கிறது. அதுதான் பத்தாம் வாசல் பிரம்மரந்திரம், பீனியல் சுரப்பி, உயிர், உணர்வு, இறைவன் அப்படின்னு அதுக்கு பல பேர் வச்சிருக்கு. அப்போ நீங்கள் அந்த நிலையை புரிந்து கொண்டு, அதுதான் கற்பக விருட்சம், அதில் கேட்கறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதில் கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் கேட்கறது தப்பாக கேட்டிங்கன்னா அதுவும் கொடுக்கும். ஏன்னா அவன் கற்பக விருட்ச மரத்தடியில் படுத்துக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டான், புலி வந்துட்டா என்னை கொன்னுடுமே நினச்சான், புலி வந்து அவனை கொன்னுடுச்சு, இது நடந்தது. அப்போ இதே தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்க, அப்போ அது நடக்கும்னு நினைக்கிறீங்க, அடுத்த வினாடி உங்கள் மனசு அதில் அவநம்பிக்கை வந்துடுது. உடனே இது எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் நடக்காது, நம்ம நினச்சி இதெல்லாம் ஆகிற காரியமா அப்படின்னு மனசு உடனே நெகட்டிவ் தாட்டுக்கு போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஆசுலேஷன் மைண்டுன்னு பேர். அந்த ஆசுலேஷன் மைண்டு வந்து ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்காததுனால உங்களுக்கு நல்லதும் நடக்கலை, கெட்டதும் நடக்கலை, அப்படியே போயிட்டுருக்கு ஒரு பேலன்ஸ்டாக. சில டைம் வந்து உங்களுடைய மனதனுடைய தீவிரத்தன்மை பார்த்தீங்கன்னா, அதை நான் செஞ்சே தீருவேன், அதை நான் சாதிச்சே தீருவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நடத்தி காட்டுது உங்கள் வாழ்க்கையில். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவம் நிச்சயமாக இருக்கும், அது அவரவர்களுடைய மனதின் ஆழமான பதிவை பொறுத்து நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விருப்பமான விஷயம் இருக்குது, எனக்கு இதை வந்து அனுபவமாக்கி பார்க்கணும்னு நினச்சிட்டா மறு வினாடி உங்களுக்கு என்ன நடந்துடும், அது அனுபவத்துக்கு வந்துடும். அப்போ அது எப்படி சாத்தியமாச்சு, உங்களுக்குள்ளே இருக்கிற மனசு தான் அதை சாத்தியமாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கான், அவனை எப்படியாவது டாக்டர் ஆகியே தீருவேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக ஒரு வைராக்கியமாக அதை முடிவெடுத்து படிக்கிறான், படிச்சுக்கிட்டே இருக்கிறான், அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா போய் எழுதுறான், நிச்சயமாக ஒரு நாள் டாக்டர் ஆகிட்டான். அப்போ என்னன்னா, அவனுடைய தீவிரத்தன்மை, விடாமுயற்சி, அவனுடைய உழைப்பு எல்லாமே அங்கே ஒருங்கிணைந்து அவனுடைய மனதனுடைய எண்ணத்தை வலிமைப்படுத்தி அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவன் அதை சாதித்து விட்டான். இன்னொருத்தன் அப்படி இல்லை, அவன் அறகுறையாக செய்கிறான், பார்க்கலாங்க, முயற்சி பண்ணி பார்க்குறேன், நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம், நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரு டைலாக் அடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்காது, அவன் நினைக்கிறது நடக்காது. அப்போ இங்கே நினைப்பது நடக்க வேண்டுமானால் அதற்கான சூட்சமம், அதற்கான கருவி, அதற்கான கடிவாளம் நம்மிடத்திலேயே இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற திறன் நம்மிடத்திலே வளர்க்கப்பட்டால் மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று இங்கே சாஸ்திரம் இந்த தகர வித்யாவில், பூமிக்குள் புதையல் கண்டெடுத்தது போல இந்த உடலுக்குள் ஒரு புதையல் இருக்கிறது என்று சொல்லுது. அதுக்கு பேர் தான் இறைவன், பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் இங்கே அருமையாக சொல்லி கொடுக்குது. அப்போ நாம் இந்த உலகத்தில் புற உலகில் முயற்சிகளை மேற்கொள்வதும் எண்ணற்ற தகவல்களை சேகரிப்பதும் உபநிஷத முனிவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்னா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி பிரம்மரந்திரத்தை ஓப்பன் பண்ண பிறகு, பத்தாம் வாசல் திறந்து கொண்ட பிறகு அவங்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற உண்மையை அனுபவத்துக்கு வந்துடுது. எப்படிப்பட்ட அனுபவம், இங்கே உண்மையெல்லாம் இந்த உலகம் இருக்குதான்னா அந்த ஞானத்துக்குள்ளே போன பிறகு அவங்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு மாயான்னு தெரியும். ஏன்னா இப்போ நமக்கு இந்த மாயையும் தெரியாதனால தான் மன மயக்கம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இப்படியெல்லாம் வாழணும், இதை எடுத்து அனுபவிக்கணும், இதை அடையணும் இப்படின்னு ஆசைப்படுது. பல விஷயங்களுக்குள்ள மனசு வந்து மற்றவர்களை பார்த்து ஆசைப்படுது, அவன்லாம் கார் வாங்கிட்டான் நான் கார் வாங்க முடியல, அவன்லாம் வீடு கட்டிட்டான் நான் வீடு கட்ட முடியலன்ட்டெல்லாம் இப்படி புலம்புது. அப்புறம் வந்து பல விஷயங்களை எதிர்பார்க்குது, அவனை மாதிரியே நானும் முயற்சி பண்ணணும், அவனை மாதிரியே நானும் சம்பாதிக்கணும், அவன் மளிகை கடை வச்சுட்டான் நானும் மளிகை கடை வைக்கிறேன், அவன் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டான் நானும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறேன்ட்டு எத்தனை ஃபேன்சி ஸ்டோர், எத்தனை மளிகை கடை, ஆனால் அத்தனை வியாபாரம் ஆகுதான்னா இல்லையே, ஒரு சிலருக்கு தானே வியாபாரம் ஆகுது, மற்றவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி ஆகணுமில்ல. இப்போ ஒருத்த மளிகை கடை வச்சு பயங்கரமாக சம்பாதிச்சுட்டான், கோடீஸ்வரன் ஆகிட்டான்னா அப்போ எல்லாரும் மளிகை கடை வச்சு பயங்கரமாக சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகணும், ஆக முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் எல்லா தொழிலுமே, ஒரு தொழில் பண்ணுறவெல்லாம் ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் பண்ணி பண்ணி எல்லாரும் அதே மாதிரி சாதிக்கிறாங்களான்னா சாதிக்க முடிவதில்லை. அப்போ இங்கே என்ன என்ன வித்தியாசம், ஏன் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னா, அதுதான் இங்கே சாஸ்திரம் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுது. அவரவர்கள் எண்ணங்கள், அவரவருடைய மனம், நீங்கள் மனதில் எப்படியெல்லாம் எண்ணங்களை விதைச்சிக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்ட்டு நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த எண்ணங்களில் ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு திடத்தன்மை இல்லாமல், ஒரு ஆசுலேஷன் மைண்டாக ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறது, அப்புறம் அதை செஞ்சால் சரிப்பட்டு வராதுன்னு அடுத்த செகண்ட் நினைக்கிறது, ஒன்று அடையணும்னு நினைக்கிறது அப்புறம் அதை அடைஞ்சால் ஒத்துக்காதுன்னு நினச்சி மனசு அதை அருவறுப்பு படுறது. அப்போ இந்த இரண்டு விஷயங்கள், அந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற அந்த இருமைகளுக்குள்ள மனம் அல்லல் படுகின்ற வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நிலையா அடைய முடியாது அப்படிங்கறத ஆணித்தரமா இங்க சாஸ்திரம் சொல்லிடுது. அப்ப உண்மையான இறைநிலை, பிரம்ம நிலை, பரமானந்த நிலை அப்படிங்கிறது எப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, நல்லது கெட்டதுங்கிற அந்த பிரிவினை வரக்கூடாது. ஏன்னா இங்க இறைவன் வந்து படைப்புல எல்லாமே கரெக்டா வச்சிருக்கான், எதுலையும் எந்த தவறும் கிடையாது. அவனுடைய படைப்புல வந்து எதற்காக ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது, எதற்காக இவன் கொலை செய்யறான் அப்படின்னு நம்மளுடைய பார்வையில வேணா அது ஒரு குற்ற செயலா இருக்கலாம், அதுக்குறான தண்டனை நம்முடைய சட்டங்கள் இருக்கலாம். ஆனா இறைவனுடைய சட்டத்திட்டங்கள்ல, அவனுடைய நீதியில, அவனுடைய ரித்தம்ல எல்லாமே ஒரு நீதிக்குள்ள இருக்கு. அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னா அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம்ங்கிற மாதிரி இவன் இந்த மாதிரி பாதிக்கப்படணும், அதுக்கு பாதிப்பை உண்டு பண்ணவும் இவனாக இருக்கணும், இவங்க ரெண்டு பேருக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நியதி இருக்கிறது அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் செழிப்பான வாழ்க்கை கூட. ஒருத்த கொலை செய்து கொலையாளியா மாறி சிறை தண்டனைக்கு போறதும், கொலை செய்யப்பட்டு ஒருத்த இறந்து போறதும் அந்த நிகழ்வுகள் நடக்கிறது காரணம் அவங்களுடைய கஷ்ட வாழ்க்கைக்கு அது அடிகோலி பண்ற மாதிரி, நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடிகோலுகின்ற விஷயங்களும் இங்க நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது சாஸ்திரத்து ரீதியா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வாழுகின்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு பிராரப்த கர்மாவின் அடிப்படையில நமக்கு இயங்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கொண்டு வந்ததை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல புரிய வச்சோம். அப்ப நம்ம அவனை மாதிரி முயற்சி எடுத்தோம், பணக்கார ஆக முடியல. ஏன் முடியல? நம்முடைய பிராரப்த கர்மாவில அதுல இடம் இல்லை, நீ பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லப்பா, நீ இப்படிதான் வாழ்ந்தாகணும், உனக்கு எடுக்கப்பட்ட படத்துல இந்த கேரக்டர் தான் கொடுத்துருக்கு, இந்த சீனை நீ ஒழுங்கா பண்ணு. அதாவது ஒரு பணக்காரனா ஒருத்தர் நடிக்கிறதுக்கு அந்த டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அதே படத்தில் ஒருத்தனை பிச்சைக்காரனா நடிக்கிறதுக்கு அந்த டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ ரெண்டு பேருமே அந்த விஷயத்தில் கலந்துக்கிறாங்க, நானும் நடிக்கிறேன் சார் அப்படின்ட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. ஒருத்தர் பணக்காரனா நடிச்சுட்டு இருக்காரு, ஒருத்தர் பிச்சைக்காரனா நடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ரெண்டு பேருமே நடிகர்கள் தான் அந்த படத்தில். அங்கே நடிக்கிறதுனால அவருக்கு டெம்பரரியாக என்ன பண்ணியிருக்காங்க, பங்களா கொடுத்துருப்பாங்க, கார் கொடுத்துருப்பாங்க, அப்படியே ஒரு பணக்காரனுடைய அந்த பகட்டு வாழ்க்கைக்கான அட்மாஸ்பியரை உருவாக்கி அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ உண்மையிலேயே அவன் பணக்காரனானா அந்த படத்தில் நடிக்கிற வரைக்கும் தான் பணக்காரன், அப்புறம் அவன் பணக்காரன் கிடையாது. அவன் அந்த படத்தை நடிச்சு முடிச்ச உடனே அவன் சாதாரணமா அவனுடைய கேரக்டரை முடிச்சுட்டு வெளியே வந்து அவன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருப்பான். அதே மாதிரி ஒருத்தனை பிச்சைக்காரன் ரோல் கொடுத்துட்டாரு, அந்த பிச்சைக்காரனுடைய ரோல் அவன் எடுத்து செய்யறான். அப்படியே கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு ஒரு அலுமினிய பாத்திரத்துல ஓட்ட விழுந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் யாராவது ஏதாவது போடுங்கன்னு கேட்கறான், அப்படி ஒரு சீனு. அப்போ அவன் அந்த சீன் நடிச்சு முடிச்சிட்டான், இன்னைக்கு படம் உங்களுக்கு முடிஞ்சது, ஓகே ஆயிடுச்சுங்க, அருமையா சீன் நடிச்சிட்டீங்கன்னொன்னு அவன் அந்த சீன்ல இருந்து வெளியே வந்துட்டான். அப்ப திருப்பி அதே மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ், அந்த அலுமினிய ஓட்டப்பானையை வச்சுட்டு இருப்பான், அவனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அவன் போயிடுவான்ல. இப்படிதான் இறைவன் என்ன சொல்றாருன்னா, இந்த இங்க எல்லாம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, எடுக்கப்பட்ட சீனை நீங்க அழகா நடிக்கிறீங்க, இந்த நடிப்பு முடிஞ்ச உடனே உங்களுடைய ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கறாங்க. நம்ம யாருமே நம்முடைய ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதே இல்லை, நம்ம அந்த சீனுக்குள்ளேயே போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சீன்ல இருந்து நம்ம நம்முடைய ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம தான் அந்த பேரறிவு, பேருணர்வு, அந்த எல்லை இல்லாத இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த உலகத்துல இத்தனைப்பட்ட படங்களை ஓட்டி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வைபவத்தை கொண்டவர்கள் நாம் அப்படிங்கிறது இந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக புரியும். ஏன்னா அப்படிதான் இந்த தகர வித்யா நம்மளை வழி நடத்தி கொண்டு போகுது. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நம்ம நடிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு கேரக்டர் செய்கிறோம், இப்போ இந்த படத்தை நடிக்கிறதும் நானே, அந்த படத்தை எடுக்கிறதும் நானே, டேரக்டரும் நானே அப்படின்னு நம்ம பிடிச்சி போய் நம்ம அந்த படத்தை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ படத்தை நம்ம மாற்றலாம், இல்லை மாற்றுறதுக்கான அதிகாரமும் டேரக்டர்கிட்ட இருக்குல்ல, டேரக்டர் தானே வந்து ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. இப்போ இந்த ரோல் இவனுக்கு நல்லா இருக்கும், இந்த ரோல் நல்லா இருக்காது, இந்த சீன் வச்சா படம் நல்லா ஓடும், இந்த சீன் வச்சா படம் நல்லா ஓடாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணா, அப்ப அந்த சீனை சேஞ்சஸ் பண்றதுக்கு அத்தாரிட்டி வந்து அந்த படத்தை எடுக்கக்கூடிய டைரக்டர் கிட்ட தான் இருக்கு. அப்ப இப்ப நீங்க இப்ப இந்த படத்துல அந்த ரோல்ல நடிக்கிற ஒரு நடிகனாவே இருக்கணுமா, இல்ல அந்த படத்தையே எடுக்கிற டைரக்டரா மாறணுமா? இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நவீன காலத்தோட ஒப்பிட்டு சினிமா வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமானா எல்லாரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், சாஸ்திரம்னா யாரும் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நானே பார்க்குறேன் யூடியூப்ல வந்து நடிப்பு நடிக்கிற விஜய் வராருன்னா அந்த யூடியூப்ல வந்து மில்லியன் கணக்கில் பார்த்துருக்காங்க, 13M 50M எல்லாம் போகுது, 50 மில்லியன் நபர்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வீடியோவில் சாந்தோக்கிய உபநிஷதம்னு போட்டால் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு 300-350-400 வரைக்கும் போகிறதே பெரும்பாடாக இருக்குது. அப்படி தான் இங்கே இது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதனால சினிமாங்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சினிமாவில் இப்போ நீங்கள் நடிகராக வந்திருக்கிறீங்க, நடிக்க வந்திருக்கீங்கன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்லை நான் இந்த படத்தையே டைரக்ட் பண்ணுறேங்க, இன்னும் சீனை மாற்றலாம்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் டைரக்டராகவும் மாறலாம். அதுக்கு என்னான எல்லா அத்தாரிட்டியும் நம்மகிட்டயே இருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வித்தை தகர வித்யா, அதை தான் இங்கே சொல்லுது. தகர வித்யாவில் பூமியில் புதையல் கண்டு எடுத்தவன் எப்படி வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று அடைவானோ, அப்படிதான் இங்க வந்து நமக்கு உள்ள ஒரு புதையல் இருக்குங்க. ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயே இறைவன் வந்து உயிராய் உணர்வாய் இருந்து கொண்டு இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கான். இப்ப நாம் அந்த இறைவனை பிடிச்சிக்கணும். இப்ப அந்த இறைவனை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் அந்த இறைவன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க சினிமா நடிகனா இருக்கிற வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கலாம், டைரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா படம் எடுக்கலாம். இப்ப நீங்க டைரக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, டைரக்டருக்கு உண்டான பாடத்தை படிச்சா தான் ஆக முடியும். சும்மா டைரக்டர் ஆகிட முடியாது. நடிப்பு வந்து ஒரு தனிக்கலை, டைரக்ஷன்ங்கிறது ஒரு தனிக்கலை. அப்ப நடிப்புன்னா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம். ஆனா டைரக்டருங்கிறது எப்படியெல்லாம் நடிக்கணுங்கிறதையே ஒரு ட்ரெயின் பண்ணக்கூடியவர் இல்லையா? அப்ப அது ரொம்ப எஃபெக்டிவ் சப்ஜெக்ட் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இறைத்தன்மையாக நீ அடைந்து விட்டாய், நீ இறைவனாக மாறிவிட்டால் உனக்கு எல்லாம் சாத்தியம், எதுவும் சாத்தியம் அப்படின்ட்டு இங்கே சொல்லுது. அப்போ அந்த இறை தன்மைக்குள்ள நான் போயிட்டா நானே எனக்கு விருப்பமான மாதிரி இந்த பிரபஞ்சத்தை மாற்றிக்கலாம், என்னுடைய அட்மாஸ்பியரை மாற்றிக்கலாம், என்னுடைய சுற்றுச்சூழலை மாற்றிக்கலாம், இங்கு என்னுடைய விருப்பம் போல நான் வாழலாம். அப்போ உன் மதி எதுவோ உன் கதி அதுவே. அஷ்டாவக்கர கீதை இப்படி சொல்றத இப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கங்களேன். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படிங்கிறத நெகட்டிவாக எடுத்துகிட்டு இருந்தோம். எப்படி நெகட்டிவாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா, நான் ஒரு அல்பன் நினச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு அல்பமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுதான் என்னுடைய மதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நாம் வந்து பாசிட்டிவாக எடுத்துட்டு, நானே ஒரு எல்லா வல்லமையும் பெற்றவன், நான் எல்லாவற்றையும் சாதிக்க பிறந்தவன், என்னுடைய வல்லமை அபரிமிதமானது, ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் அந்த இறைத்தன்மைக்குள்ள, நானே இறைவன், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த நிலையில் உங்களுடைய மனசு என்ன நினைக்குதோ அதெல்லாம் சாத்தியமாகும். அப்போ அந்த நிலையில் நீங்கள் யாருங்கிறது தெரியணும். அந்த நிலையில் வந்து இப்போ நீங்கள் ராமசாமியோ குப்புசாமியோ அல்லது கமலாவோ விமலாவோ, அதே உடல் அபிமானம், அதே மனதினுடைய ஆசைகளில் அதை முயற்சி பண்ணால் நடக்காது. ஏன்னா இங்கே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணணும். என்ன மாற்றம் அப்படின்னா, இப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பும்போது, இப்போ நான் மனிதன், நான் ராமசாமி, நான் மனிதன், நான் கமலா அப்படின்ற ஒரு ரெண்டு பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் ராமசாமின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஒருத்தர் கமலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ராமசாமி வேற என்ன பண்ணுறாரு, ஜாதி அபிமானம் வேற, நான் வந்து ஐயருங்கிறாரு. இந்த இவர் வந்து இல்லை, நான் எங்கே ஐயருங்க, இந்த அம்மா வந்து சொல்லுது நான் ஐயரு கிடையாதுங்க, நான் சாதாரண ஆள் தான், எனக்கு இந்த நான் கிறிஸ்டியனில் இருக்கேன், நான் வந்து கிறிஸ்டியானிட்டி, நான் இயேசு வணங்கிட்டு இருக்கேன்னு இந்த அம்மா சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு பேருமே ரெண்டு மதப்பற்றில் மாட்டிட்டு இருக்காங்க. இந்த இவர் வந்து இந்து மதத்தை பிடிச்சிட்டு இருக்காரு, அந்த அம்மா வந்து கிறிஸ்துவ மதத்தை பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ரெண்டு பேருமே ஒன்று தான் ஆணுங்கிறது பெண்ணுங்கிற அபிமானம், மதம் சார்ந்த அபிமானம். அப்புறம் பதவி, இவர் வந்து நான் பெரிய ஒரு கலெக்டருங்கிறாரு ராமசாமி, அந்த அம்மா நான் வந்து ஒரு பெரிய ஜட்ஜுங்குது. அப்போ ரெண்டு பேருமே தன்னுடைய பதவி சுகம், இப்படி எல்லாம் ஒருத்தர் இருந்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடையணும்னா நடக்காதுங்க. இங்கே பாடத்தினுடைய டெப்த்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இறைத்தன்மைங்கிறது என்னன்னா, இங்கு எதுவும் மற்ற ஒரு நிர்விகல்ப நிலை, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களற்ற நிலை, கொடுக்கப்பட்ட கேரக்டரற்ற நிலை. டைரக்டர் தான் கேரக்டரை உருவாக்க போறாரு. நீங்கள் படத்தில் நடிச்சுக்கிட்டு டைரக்டர் ஆக முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு, நான் அதே மாதிரி இருந்துக்கிட்டு தான் நான் வந்து படத்தை எடுப்பேன்னா எடுக்க முடியாது. படத்தை எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? படத்தை எடுக்கிறதுக்கான அதிகாரம் டைரக்டரேட் இருக்கு. அப்போ நீங்கள் டைரக்டராக மாறணும்னா ஃபஸ்ட்டு இந்த பற்றெல்லாம் விடணும், அபிமானங்களை விடணும். இதுதான் பற்று விடுறது. உடனே நான் சாமியார் ஆகிட்டேன்ட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு சன்னியாசம் எடுக்கிறதுனால பற்று விடுறது கிடையாது. பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இதெல்லாம் உண்மை இல்லை என்று உணர்ந்து நம்ம மனதால் எல்லாவற்றையும் உதறுவது. உண்மையான துறவு இதுதான். உண்மையான துறவு எதுன்னா, இதெல்லாம் உண்மை கிடையாது. நான் வந்து ஆணா ஆண் கிடையாது, நான் பெண்ணா பெண் கிடையாது, நான் பிராமணனா பிராமணன் கிடையாது, இஸ்லாமியனா அல்லது கிறிஸ்துவனா கிடையவே கிடையாது, அல்லது நான் ஜட்ஜா கலெக்டரா ரெண்டுமே கிடையாது. அப்போ யார் நான், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா, உண்மையான நான் அந்த ஆத்மா, தூய அறிவு, பரமாத்மா நான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல உங்களால் திடமா நிற்க முடியும்னா நீங்களும் கடவுளாயிட்டீங்க. அப்போ அந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையினுடைய வேல்யூ வந்து பவர்ஃபுல் ஆகிடும். ஆனால் அங்கே வந்து ராமசாமி உடலில் கிடையாது, கமலா உடலில் கிடையாது, உணர்வில் இருக்கிறா. அப்போ அந்த உணர்வில் கமலா இருக்கிறா, அந்த உணர்வில் ராமசாமி இருக்கார்ல. அவள் தான் தன்னுடைய வைபவத்தை, தன்னுடைய பெருமையை பார்த்து இந்த உலகத்தில் எல்லாம் என்னுடைய படைப்பு, என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் இந்த உலகத்தை உண்டாக்கி அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சினிமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவர் அப்புறம்தான் இந்த சீனை மாற்றலாமா, இவருக்கு பதிலாக இந்த சீனை சேஞ்ச் பண்ணால் படம் நல்லா ஓடுமே, அப்போ இந்த இடத்த கொஞ்சம் நம்ம லொக்கேஷன் மாற்றுவோம், இவருடைய கேரக்டரை கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டா, அவருடைய வாழ்க்கை முதல் கொண்டு அவரை சார்ந்தவருடைய வாழ்க்கை வரும் முதல் அவர் மாற்ற முடியும். அப்படி மாற்றியவர்கள் தான் ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், யோகிகள், சித்தர், பெருமக்கள். அவர்களால் எல்லாம் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த தெய்வீக நிலையை அடையும் போது மட்டும்தான் சாத்தியமாகும். சராசரி மனிதனாக நம்ம இந்த உலகத்துல எல்லாம்பற்றுக்கும் ஆசைப்பட்டு கொண்டு நடித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நான் அதை அடைய வேண்டும் என்று நினைப்பது வந்து புதையல் கிடைச்சாலும் அதை கவர்மெண்ட் பிடிக்கிட்டு போயிடும். ஏன்னா தோட்டத்துல போய் பூமியை உழுதுட்டீங்க, உழுத உடனே ஒரு கடக்குன ஒரு சத்தம் கேட்குது, என்னமோ உள்ள மோதுது, எங்க ஓபன் பண்ணடா நவுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நவுத்திட்டு மம்முட்டி தோண்டி பார்த்தா ஒரு பெரிய தங்கப்பெட்டி. அந்த தங்கப்பெட்டி தூக்கி வெளியே போட்டு பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய தங்க காசுகள், வைரக்கற்கள், வைடூரியங்கள், நவரத்ன மாலைகள் எல்லாம் இருக்கு. ஆஹா, அருமையான பதில் கிடைச்சிருச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம் முடியாது. ஏன்னா எவனா ஒருத்த பாத்திரவா போலீஸ் வந்துடும், கவர்மெண்ட் எடுத்துக்கும். நீங்க என்ன நைட்லயே இப்போ அந்த பதில் எடுத்துட்டு போனாலும் அரசல் புரசலாம் மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க வாழ்ந்தாகணும் இல்ல, எடுத்துட்டு போய் சும்மா வச்சிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய புதையில கொண்டு போய் வீட்டுல பூட்டி வச்சுக்க முடியுமா? மறுநாள் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, ஒரு கார் வாங்குவீங்க, ஒரு வீடு கட்டுவீங்க. கேட்பான், எப்படியா இவ்வளவு நாள் சும்மா தான் தரிப்பத்திட்டு எங்கிருந்து கார் வந்தது, எங்கிருந்து வீடு வந்தது, என்னமோ நடக்குதுன்ட்டு ஒருத்த அப்படியே சொந்தக்காரங்க உள்ள வருவான், என்னன்னு பார்ப்பான். ஓ, இந்த புதையில வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுறியா அப்படின்ட்டு அப்புறம் போலீஸுக்கு போகும், அப்புறம் தான் அது கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்படிதான் இங்க வந்து நம்மள வாழ விட மாட்டாங்க. ஏன்னா இங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, புதையல் கிடைச்சாலும் அதை அனுபவிக்க தெரியணும் இல்லையா? அந்த அனுபவிக்க தெரிகிறதுக்கு உண்டான ரகசியம் இங்க சொல்லுது சாஸ்திரம். அதை இங்க தகர வித்யா அருமையா பேசுது. அப்ப இங்க உலகில் என்னென்ன சாதிக்க வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் அக உலகை சரியாக கையாள்வதன் மூலம் சாதிக்க முடியும் அப்படின்னு இனிமேல் வருகின்ற இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பகுதி அருமையா சொல்லி கொடுக்குதுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம அக உலகை மாற்ற வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த புற உலகம் உண்மை கிடையாது. இது வந்து ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. டைரக்டர் உட்காந்து சேர்ல கால் மேல கால் போட்டு படம் ஓடுறத அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஆஹா, நல்லா நடிச்சிருக்காரு இந்த நடிகர், இந்த நடிகர் சூப்பராக இவருடைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் இந்த சீன் என்னமோ கொஞ்சம் இடிக்குது, இந்த கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்ட்டு அவர் உள்ள டைரக்டர் யோசனை பண்ணிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த டைரக்டரா நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க சீனை மாத்தலாம். அப்ப அதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அகவழி அகவெளியை ஓபன் பண்ணிக்கணும். மூன்றாவது கண்ணை திறந்துக்கணும் முதல்ல. அப்ப மூன்றாவது கண்ணு தான் உங்களுக்குள்ள வந்து பிரம்மரந்திரம், பத்தாம் வாசல், பீனியல் கிளாண்டு எல்லாமே அது ஒன்றே. அப்ப அதுதான் இறைவன், அதுதான் உயிர், அதுதான் உணர்வு, அதுதான் ஆத்மா. அப்ப அங்கதான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆனந்த வைபவத்தை நீங்க அனுபவம் ஆக்கின மறு வினாடி உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். அப்ப அந்த நிலையை அடைவதற்கு இங்க என்ன இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, சமஸ்கிருத மந்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, த இமே சத்யாகா காமா அன்றுதாபி தானாஸ்தேக்ஷாம் சத்யானகம் சதா மன்றுதம் அபிதானம் யோயோ யஸ்யேதக பிரைத்தின தமிக தர்சனாலய லபத்தே அப்படின்னு இந்த முதல் மந்திரம் வருது. இந்த முதல் மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு மீனிங் சொல்றேன். இந்த எல்லா விருப்பங்களும் உண்மையானவைகள், ஆனால் அவைகள் எல்லாம் பொய்யான திரைகளால் மறைக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இவைகள் அனைத்தும் அகத்தில் தேடப்பட வேண்டிய விருப்பங்கள், ஆனால் பொய்யான திரைகள் அவற்றை மறைக்கின்றன. ஏனெனில் இங்கிருந்து பிரிந்து சென்ற யாரையும் ஒருவன் பார்க்க இயலாது அப்படின்னு இந்த இடத்துல இந்த மந்திரத்துக்கான மீனிங். இங்கிருந்து பிரிந்து சென்ற யாரையும் ஒருவன் பார்க்க இயலாது அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு இறந்து போனவனை ஒருத்தன் வந்து இங்கிருந்து பிரிந்து சென்று விட்டான், இப்ப நம்ம கிட்ட இருந்து ஒருத்தன் பிரிந்து விட்டான், பிரிந்து போனவனா மீண்டும் நீங்க எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்லையா? அந்த அடிப்படையில் இங்க பேசுது. அப்ப அதுக்கு என்ன அடுத்த லைன்ல சொல்லுது அப்படின்னா, நறுமணமிக்க வாசனை திரவியங்களும் மலர் மாலைகளும் ஆடல் பாடல்களும் சூழும்படி வாழுகின்ற இன்ப வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பாத சாதாரண மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லோரும் அதை விரும்புகிறோம். ஏன்னா நல்ல விதமா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம ஈடுபடணும், நம்ம நல்லா ஆடல் பாடலா ஆடம்பரமா வாழணும், வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பமும் உண்டாகணும், நமக்கு முன்னோர்களை கூட நம்ம பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் எல்லோரும் விரும்பினோம். ஆனால் விரும்புகின்ற அனைவருக்கும் இது கிடைப்பதில்லை. ஏன் என்றால், அவற்றை தேடுகின்ற இடங்களும் வழிகளும் தவறானவைகள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. இப்ப நம்ம வந்து என்னென்ன நினைக்கணும், என்னென்ன அடையணும், எதையெல்லாம் நாம விருப்பப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு நம்ம தேடுற பொருள் எல்லாமே வெளியே இல்லை, நாம் தேடும் பொருள் நம்மிடத்திலேயே இருக்கு. அது நம்ம இடத்துல இருக்கிற புதையில நம்ம விட்டுட்டு வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப சாஸ்திரம் வந்து இந்த உள்ள இருக்கிற இறைவனை எப்படி அணுகணுங்கிற வழிமுறைகளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.